نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الله تعالى மனிதனை படைத்து மறுமை நாளில் அவனுக்கு இரண்டு விதமான முடிவுகளை வைத்திருக்கிறான். ஒன்று, ஒரு மனிதன் நேர்வழியை அடைந்து அவன் சுவனம் செல்லலாம். இரண்டாவது, அசத்தியத்தை அடைந்து அவன் நரகம் நுழையலாம். இந்த இரண்டு விதமான தெரிவுகளை அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய கையிலே வழங்கியிருக்கிறார். அல்லாஹ் மனிதனை இந்த பூமியிலே அனுப்பிவிட்டு சத்தியத்தையும் கொடுத்துவிட்டு அல்லாஹு தஆலா சொன்னான், ஃபமன் ஷா ஃபல் யூமின் வமன் ஷா ஃபல் யக்ஃபுர். உங்களிலே நாடியவர்கள் ஈமான் கொள்ளலாம், உங்களிலே நாடியவர்கள் நிராகரிக்கலாம். அவைகள் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது, உங்களுடைய முயற்சியை பொறுத்தது. யார் யார் எந்த வழியிலே முயற்சி செய்கிறார்களோ அந்த வழியை அல்லாஹு தஆலா இலகுபடுத்தி கொடுப்பான். இன்ன சாயக்கும் லஷத்தா, மனிதர்களே உங்களுடைய முயற்சிகள் பலவாறாக இருக்கின்றன. யார் அல்லாஹுக்கு பயந்து அவனுடைய பாதையிலே செலவழித்து அதே போன்று அவனுடைய பாதையிலே முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு சுவனத்துக்குரிய வழியை நாங்கள் இலகுபடுத்தி கொடுப்போம். அதே போல யார் கஞ்சத்தனம் செய்து அல்லாஹுக்கு பயப்படாமல் மனோ இச்சையை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு நரகத்தின் வழியை இலகுபடுத்தி கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே ஒவ்வொருவருடைய கையிலும் இந்த முயற்சி இருக்கிறது. எந்த அளவு அவர்கள் முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் சுவனத்திலே மிக உயர்வான ஒரு இடத்தை அடைய முடியும். எந்த அளவு அந்த முயற்சியிலே அவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்களோ அந்த அளவு நரகத்தினுடைய ஆக அடித்தட்டுக்கு அவர்கள் செல்ல முடியும். இவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனிதனுடைய கையிலும் இருக்கின்றது. ஆனால் மனிதர்களிலே அதிகமானவர்களை நாங்கள் பார்க்கிறோம், அவர்களை இந்த சுவனத்திற்கான முயற்சிகளை விட்டும் பல விடயங்கள் திசை திருப்பிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, மிக முக்கியமாக இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அற்ப இன்பங்கள் அந்த மனிதனை நரக வழியை நோக்கி கொண்டு செல்கிறது. சுவன வழியை விட்டும் திசை திருப்புகிறது. நேர்வழியை விட்டும் அவனை தடுமாறச் செய்கிறது. அதே போன்று மனிதர்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிரியான பகிரங்க விரோதியான ஷைத்தானுடைய ஒரு சில முயற்சிகளும் இந்த மனிதன் அந்த நேர்வழியில் இருந்து தவறுவதற்கான அடிப்படை காரணங்களாக இருக்கின்றன. அதற்கப்பால் ஒரு மனிதன் தன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ, தன்னுடைய மனோ இச்சை எதை விரும்புகிறதோ அதன் அடிப்படையிலே அவர்கள் பயணிப்பதற்கு முயற்சி செய்வதன் காரணமாக அவர்களும் அந்த சுவனத்திற்குரிய சத்தியமான பாதையிலிருந்து அவர்கள் தடம் புரண்டு விடுகிறார்கள். எனவே இந்த நேர்வழியை பொறுத்தவரையில், இந்த சத்தியத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா மிகச் சொற்பமானவர்களுக்குத்தான் இதனை அருளியிருக்கிறான். ஏனென்றால் மனிதர்களிலே அதிகமானவர்களுடைய நிலைமை என்னவென்றால், வஅக்ஸருஹும் லில் ஹக்கி காரிஹூன், மனிதர்களிலே பெரும்பாலானவர்கள் இந்த சத்தியத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். காரணம், இந்த சத்தியத்திலே இந்த மார்க்கத்திலே உள்ள விடயங்கள் அவர்களுடைய மனோ இச்சைக்கு எதிரானவை. அதே போன்று அவர்களுடைய உலக வாழ்க்கையிலே உள்ள சில கற்பனைகளுக்கு எதிரானவை. அதே போன்று ஷைத்தான் அவர்களுக்கு தூண்டுகின்ற இந்த உலக இன்பங்களுக்கு அவைகள் எதிரானவை. அதன் காரணமாக மனிதர்களிலே அதிகமானவர்கள் இந்த சத்தியத்தை நிராகரிக்கக்கூடியவர்களாக, இந்த சத்தியத்தை மறுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே இந்த நேரான பாதையை, சுவனம் செல்லக்கூடிய இந்த சத்திய பாதையை நோக்கி பயணிப்பது என்பது மனிதனாகிய ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையான ஒரு விஷயமாகும். ஏனென்றால் அதிலே பயணித்து அந்த வழியிலே உறுதியாக இருந்து அதற்காக பாடுபட்டு அதே வழியிலே தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சுவனவாசிகளாக, அதே போன்று நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக அவர்கள் இருப்பார். ஆனால் இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைத்துவிடாது. இலகுவிலே எல்லோரும் இதனை அடைந்து கொள்ள மாட்டார்கள். இந்த சத்தியம் ஒவ்வொரு நாளும் எவருடைய காதிலே விழுகிறதோ அவர்களுக்கு கூட இது கிடைக்காமல் போகலாம். அதே நேரத்திலே பல நாடுகள், மிக தூரமான உலகத்தின் பல தொலைவுகளில் இருந்து மனிதர்கள் இந்த சத்தியத்தை நாடி வரலாம். இதுதான் சத்தியத்தினுடைய போக்கு. யாருக்கு இந்த நேர்வழி கிடைக்கும், யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அது எந்த தொங்கலிலே இருந்தாலும் கொடுப்பார். அதே நேரத்தில் எவர்கள் முயற்சி செய்யாமல் இருக்கிறார்களோ, அதனை கண்டும் காணாமல் இருக்கிறார்களோ, அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த காலடியிலே இருந்தால் கூட அவர்களுக்கு சத்தியம் கிடைக்காமல் போகலாம். இதற்கு அருமையான ஒரு உதாரணத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிக் காட்டுகிறான். இந்த சத்தியத்தை நிராகரிப்பவர்களுக்கும் ஒரு உதாரணம். அதேபோல் இந்த சத்தியத்தை யார் எடுத்து நடக்கிறார்களோ, உண்மையான விசுவாசிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் ஒரு உதாரணம். இந்த உதாரணத்தை சரியாக எடுத்துக்கொண்டால் இதுதான் சத்தியத்தினுடைய ஒரு அளவுகோல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சூரத்து தஹரீம் என்ற அத்தியாயத்தின் 10-11 வசனங்களிலே இந்த உதாரணத்தை சொல்கிறார். எவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உதாரணம் காட்டுகிறான் யாரு என்றால், இம்ரஅத நூஹின் வம்ரஅத லூத்தின். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியையும், அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியையும் அல்லாஹு தஆலா யாருக்கு உதாரணமாக காட்டுகிறான் என்றால், நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு உதாரணமாக காட்டுகிறான். இந்த இரண்டு பேரை பொறுத்தவரையில் கானதா தஹ்தா அப்தைன் மின் இபாதினா ஸாலிஹைன், சாலிகான இரண்டு எங்களுடைய நல்ல அடியார்களுக்கு கீழால் இருந்த பெண்மணிகள் இவர்கள். ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஒரு நபி, ஒரு தூதர். அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாம், இவர்களும் ஒரு நபி தூதர். இந்த தூதர்களுக்கு கீழால் இருந்த பெண்மணிகள் தான் இவர்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஃபஹான தாஹுமா, அந்த இரண்டு தூதருக்கும் மோசடி செய்தார்கள். ஃபலம் யுகுனியா அன்ஹுமா மின் அல்லாஹி ஷைஆ, அந்த மோசடியின் காரணமாக அவர்கள் அல்லாஹுக்கு எந்த ஒரு தீங்கையும் செய்யவில்லை. அல்லாஹு தஆலா அவர்களை விட்டும் தேவையற்றவன். அந்த மோசடியின் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்ன விடயம், நீங்கள் இரண்டு பேரும் நரகத்திற்குள்ளே நுழையுங்கள். எவர்கள் எவர்கள் இந்த சத்தியத்தை நிராகரித்து நரகத்திலே நுழைகிறார்களோ அவர்களோடு நீங்களும் நுழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். இதுதான் அந்த சத்தியத்தை நிராகரித்தவர் அந்த இரண்டு பெண்களுடைய முடிவு. இந்த இரண்டு பெண்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள், இவர்கள் சாலிஹான நபிமார்களுடைய மனைவிமார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக, தங்களுடைய சமுதாயம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சுவன வழியிலே பயணிக்க வேண்டும் என்பதற்காக சுமார் 950 வருடங்கள் அந்த சமூகத்திற்காக குரல் கொடுத்த ஒரு அருமை தூதர். ஆனால் அந்த தூதருடைய மனைவிக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. அவள் இந்த சத்தியத்தை நிராகரிக்கக்கூடியவளாக இருந்தார். என்னதான் ஊருக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த சத்தியத்தை உபதேசம் செய்தாலும் தன்னுடைய மனைவியை இந்த இஸ்லாத்திற்குள் கொண்டு வர முடியாத ஒரு நிலைமை அவர்களுக்கு காணப்பட்டது. அதே போன்று தன்னுடைய மகனை கூட இறுதி நேரம் வரைக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள், ஆனால் தன்னுடைய மகனை கூட அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. இதுதான் சத்தியத்தினுடைய உண்மையான யதார்த்தம். அதே போன்றுதான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களுடைய ஊரிலே அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்திலே ஏனையவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவளும் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களில் உள்ளவளாக மாறிவிட்டார். இதுதான் இஸ்லாத்தினுடைய உண்மையான நிலை. இந்த இஸ்லாம் எந்த வீட்டுக்குள் நுழைகிறதோ, எந்த ஊருக்குள் அது நுழைகிறதோ, அந்த இஸ்லாத்தினுடைய நிலை இப்படித்தான். ஒருவருக்கு இந்த மார்க்கம் கிடைக்கும், ஒருவர் இந்த சத்திய வழியிலே பயணிக்கக்கூடிய உண்மையான விசுவாசியாக மாறுவார், இன்னொருவர் நரக வழியிலே பயணிக்கக்கூடிய ஒரு காபிராக மாறுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் மக்காவிலே இந்த இஸ்லாத்தை சொன்னார்கள். அவர்களிலே குடும்பங்களிலே ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினர்களிலே ஒரு சிலர் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த கொள்கையை அங்கீகரித்தார்கள், ஒரு சிலர் அவர்களுடைய முகத்திலே மண்ணை அள்ளி போட்டார். இஸ்லாத்தினுடைய யதார்த்தம் இதுதான். அதே போன்றுதான் இந்த மண்ணிலே இந்த இஸ்லாம் முன்வைக்கப்பட்ட காலத்திலும் இஸ்லாத்தினுடைய உண்மையான நிலை இப்படித்தான். எல்லோரும் ஒரேயடியாக இந்த இஸ்லாத்திற்குள் வரமாட்டார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். அவர்களிலே ஒரு சிலர் எந்த அளவு அவர்கள் அல்லாஹுடைய விஷயத்திற்காக முயற்சி செய்கிறார்களோ, எந்த அளவு அவர்கள் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து தாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக பாடுபடுகிறார்களோ, அந்த அளவுக்கு தான் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த சத்திய வழியை காட்டிக் கொடுப்பார். யாருக்கு அந்த முயற்சி இல்லையோ அவர்களுக்கு இந்த நேர்வழி கிடைக்காது. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நாடவும் மாட்டான். ஏன்? அவர்கள் அதற்கான முயற்சியை செய்யவில்லை. இதற்கான முயற்சி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் நேர்வழி கிடைக்கும். நேர்வழி கிடைத்ததன் பிறகும் யார் அதே முயற்சியிலே தொடர்ந்து பயணிக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த நேர்வழியிலே உறுதியாக இருப்பார்கள். ஏதோ நேர்வழி கிடைத்து விட்டது என்பதற்காக அந்த நேர்வழியிலே முயற்சி செய்கின்ற அந்த விடயத்தை அவர் கைவிடுகிறார்களோ, அவர்கள் இடை நடுவிலே இந்த சத்தியத்தை விட்டு போக வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலை ஏற்படும். எனவே உண்மையான இந்த தீனை பொறுத்தவரையில் குறைஷி காபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே குறை சொன்னார்கள். எப்படி குறை சொன்னார்கள் என்றால், இவர் ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருந்து கொண்டு குடும்பங்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்துகிறார். அவர்களிலே ஒரு சிலர் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் காபிர்களாக இருக்கிறார்கள். மனைவி முஸ்லீமாக இருக்கிறார், கணவர் காபிராக இருக்கிறார், பிள்ளை காபிராக இருக்கிறது, அதே போன்று தந்தை முஸ்லீமாக இருக்கிறார். இவ்வாறான ஒரு நிலை மக்காவிலே காணப்பட்டது. இதனால்தான் குறைஷி காபிர்கள் கூட இந்த இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தார்கள். ஏன் எதிர்த்தார்கள்? அவர்களுடைய சிந்தனையின் பிரகாரம் இந்த இஸ்லாம் வந்ததன் மூலம் குடும்பங்கள் பெறுகிறது. ஆனால் இது இஸ்லாத்திலே உள்ள தவறா என்று கேட்டால் ஒரு காலமும் கிடையாது. இது இஸ்லாத்திலே உள்ள தவறு அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா நாடக்கூடிய நாட்டம் அது. எவர்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கிறான். எவர்கள் நரகத்துக்கென்றே அல்லாஹு தஆலா ஒரு சில கூட்டங்களை படைத்திருக்கிறானோ அவர்கள் அப்படியே தான் இருப்பார்கள். எவ்வளவுதான் அவர்களுக்கு உபதேசம் செய்தாலும் அது அவர்களுடைய காதுகளுக்கு விழாது. ஏனென்றால் வலக்கத் தரானா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நாங்கள் நரகத்திற்கென்றே படைத்திருக்கிறோம். லஹும் ஆயுனுன் லா யுப்ஸிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, அதை கொண்டு அவர்கள் இந்த சத்தியத்தை பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மவுன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, அதை கொண்டு இந்த சத்தியத்தை அவர்கள் கேட்கவும் மாட்டார்கள். அதே போன்று வலஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, லா யஃபகவுன பிஹா, அதனை பற்றி இந்த சத்தியத்தை பற்றி அவர்கள் விளங்குவதற்கு முயற்சி செய்யவே மாட்டார்கள். இவ்வாறான கூட்டங்கள் இருப்பதன் காரணமாக நரகத்திற்கென்று அதிகமான மனிதர்களை அல்லாஹு தஆலா படைத்திருப்பதன் காரணமாக அந்த மனிதர்கள் சுவனத்திற்கான முயற்சி இல்லாமல் இருப்பதன் காரணமாக இவ்வாறான குழப்பங்கள் ஊருக்குள்ளும் உருவாகும், அதே போன்று குடும்பங்களுக்கு மத்தியிலே உருவாகும், கணவன் மனைவிக்கு மத்தியிலே உருவாகும், பிள்ளை தகப்பனுக்கு மத்தியிலே உருவாகும். அப்படி உருவாகினால்தான் அது சத்திய மார்க்கம், அது தூய்மையான மார்க்கம். எனவேதான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விசுவாசியாக இருந்தார்கள், அவர்களுடைய மனைவி முஸ்லிமாக இருக்கவில்லை. நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சாலிகான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக இருந்தார்கள், ஆனால் அவர்களுடைய மனைவி காபிராக இருந்தார். காபிர்களுக்கு உதாரணம் காட்டப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய நிராகரிப்பு அதிகமாக காணப்பட்டது. இதுதான் சத்தியத்தினுடைய யதார்த்தம். இதே கோணத்திலே பாருங்கள், அல்லாஹு தஆலா விசுவாசிகளுக்கும் ஒரு பெண்மணியை உதாரணமாக காட்டுகிறான். இதே அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வல்லரபல்லாஹு மசலன் லில்லதீன ஆமனு, எவர்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உதாரணம் காட்டுகிறான். இம்ராத ஃபிர்ஆவுன், ஃபிர்ஆவுனுடைய மனைவி. இத காலத் அவள் தன்னுடைய ரப்பை அழைத்து சொன்னாள், ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, எனது ரப்பே இந்த ஃபிர்ஆவுனுடைய மாட மாளிகைகள் எனக்கு வேண்டாம், அவனுடைய சொத்து செல்வங்கள் எனக்கு வேண்டாம், அவனுடைய அரசாட்சி எனக்கு வேண்டாம், எனக்கு நீ உன் புறத்தால் இருந்து ஒரு நல்ல ஒரு மாளிகை, ஒரு வீட்டை சுவனத்திலே அமைத்து தா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வனஜினி மின் ஃபிர்ஆவுன வஅமலி, ஃபிர்ஆவுனை விட்டும் அவனுடைய செயல்பாடுகளிலிருந்தும் என்னை நீ காப்பாற்றிவிடு. வனஜினி மின் அல் கௌமி பாலிமீன், அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்திலிருந்தும் என்னை நீ பாதுகாத்துவிடு என்று அந்த பெண்மணி பிரார்த்தித்ததையும், அந்த பெண்மணியையும் அல்லாஹு தஆலா யாருக்கு உதாரணமாக காட்டுகிறான் என்றால், விசுவாசிக்கு அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான். ஒரு விசுவாசியை பொறுத்தவரையில் எந்த இடத்திலே அவர் இருந்தாலும் இந்த சத்தியத்தை பின்பற்ற நினைத்தால் அவரால் பின்பற்ற முடியும். எந்த சவாலையும் அவரால் முகம் கொடுக்க முடியும். இந்த பெண்மணி ஒரு கொடுங்கோலான ஒரு அரசனுக்கு மனைவியாக இருந்தால் கூட அவர்கள் அந்த ஃபிரவுனுக்கு அடிபணியவில்லை, அந்த ஃபிரவுனுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனுக்கு எதிரான அந்த கொள்கையை அவள் ஏற்றுக்கொண்டாள். உண்மையான விசுவாசியாக அவள் இருந்தாள். ஒரு அரசனுடைய மனைவி என்பதற்காக அவள் இந்த கொள்கையை விடுவதற்கோ, இதனை இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கோ அவள் தயாரா ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கோ அவள் தயாராகவில்லை. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் ஃபிரவுனுடைய தீங்கிலிருந்து என்னை நீ காப்பாற்று என்று அல்லாஹ்விடத்திலே முறையிட்டால், இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய ஃபிரவுனுடைய கோடிக்கணக்கான சொத்துக்கள் எதுவும் எனக்கு வேண்டாம் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிட்டால், அல்லாஹு தஆலா அந்த பெண்மணியை சுவனவாசிகளுக்கு, உண்மையான விசுவாசிகளுக்கு அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான். உண்மையான விசுவாசிகளை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த இடத்திலும் இந்த சத்தியத்தை பின்பற்றுவதற்கு தயாராக இருப்பார். எந்த சவால்களையும் அவர்கள் முகங்கெடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். ஒரு பெண்மணி கூட இந்த அளவு அவள் தயாராக இருந்தால் என்றால் கூட என்றால் நாங்கள் அதைவிட மேலாக இருக்க வேண்டும். ஏன், நாங்கள் ஆண்கள், இந்த சத்தியத்தை பின்பற்றுகின்ற விஷயத்திலே, இதனை இந்த மண்ணிலே முழங்குகின்ற விஷயங்களிலே, அதே போன்று பிற மக்களுக்கு இந்த சத்தியத்தை எடுத்துச் சொல்லுகின்ற விஷயத்திலே மிகவும் தயாரானவர்களாக, அதனால் ஏற்படக்கூடிய சவால்களை எல்லாம் முகங்கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அற்ப சொற்ப விஷயங்களுக்காக மன உச்சியை பின்பற்ற முடியாது என்பதற்காக, ஷைத்தானுடைய வழியிலே போக முடியாது என்பதற்காக, உலக விஷயங்களிலே பல விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சத்தியத்தை வீணடிக்கக்கூடியவர்களாக உள்ளவர்களாக உண்மையான விசுவாசிகள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தயாரானவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் இந்த சத்திய ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பொறுத்தவரையில் இந்த ஊரிலே ஒவ்வொரு நாளும் இதை பற்றி கேள்விப்படக்கூடிய பல மனிதர்களுடைய காதிலே அது விழுந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் நாடவில்லை. ஆனால் இதே சத்தியத்தை கேள்விப்பட்டு மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள், இதே சத்தியத்தை கேள்விப்பட்டு இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள், இதே சத்தியத்தை கேள்விப்பட்டு பாகிஸ்தானில் இருந்து வந்திருக்கிறார்கள், அதே போன்று இதே சத்தியத்தை கேள்விப்பட்டு கனடாவில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த காலடியில் உள்ளவர்களுக்கு அது நாட்டமே. இதுதான் இந்த சத்தியத்தினுடைய யதார்த்தம் சகோதரர்கள். ஒருவர் எந்த அளவு அல்லாஹ்வுடைய தன்னலிலிருந்து நான் பாதுகாப்பு பெற வேண்டும், நான் சுவன வழியிலே பயணிக்க வேண்டும் என்று எவ்வளவு எந்த அளவு அவர் முயற்சி செய்கிறாரோ அந்த அளவு அல்லாஹு தஆலா அவருக்கு உதவி செய்வார். அவர் உலகின் எந்த கோடியில் இருந்தாலும் சரி, அதே போன்று காலடியில் இருந்தால் கூட ஒருவருக்கு முயற்சி இல்லை என்றால், மறுமையை பற்றிய பயம் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றிய எந்த ஒரு அச்சமும் அவருக்கு இல்லை என்றால், அவருக்கு காதிலே வைத்து ஊற்றினாலும் இந்த சத்தியம் விளங்காது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே ஒவ்வொருவருடைய முயற்சி வேண்டும். இதற்காக அவர்கள் பாடுபட வேண்டும். உலக இன்பங்களை துறப்பதற்கு அவர்கள் தயாராக வேண்டும். இந்த சத்தியத்திற்காக பாடுபட்டு நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவன வழியிலே நாங்கள் செல்ல வேண்டும் என்கின்ற முயற்சி ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இதுதான் மிகச்சிறந்த ஒரு முயற்சி. மனிதர்களே, உங்களுடைய முயற்சிகள் பலவாறாக இருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, யார் சத்திய வழியிலே முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு சுவனத்திற்குரிய வழியை இலகுபடுத்திக் கொடுப்பான் அல்லாஹ். அதே போன்றுதான் இன்று கூட இந்த சத்தியத்தை எத்தனையோ பெண்கள் அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். இந்த இஸ்லாத்திற்கு எதிராக, இந்த ஜமாஅத்தை முஸ்லிமீனுக்கு எதிராக செயல்படக்கூடிய எத்தனையோ ஆண்களுடைய மனைவிகள் இந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். அவர்கள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்தியத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக துடியாய் துடிக்கிறார். அதற்கான முயற்சி எங்களிடத்தில் வேண்டும். முயற்சி இருந்தால் எந்த வழியிலும் அல்லாஹ் உதவி செய்வான். ஏன், அல்லாஹ் ஒரு வாக்குறுதி தருகிறார். ஒமன் முஜாஹிது ஃபீனா, யார் எங்களுடைய விஷயத்திலே முயற்சி செய்கிறார்களோ, லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வழிகளை நன்றாக திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். முயற்சி செய்யாதது எங்களுடைய குற்றம். முயற்சி செய்தால் தருவது அல்லாஹுடைய பொறுப்பு. அதனால் தான் அல்லாஹு தஆலா ஒரு அடியான் அல்லாஹுடைய விஷயத்திலே ஒரு சான் வந்தால் அல்லாஹு தஆலா இரண்டு சான் வருகிறார். அதே போன்று ஒரு அடியான் அல்லாஹுடைய விஷயத்திலே நடந்து வந்தால் அல்லாஹு தஆலா ஓடி வருகிறான். எதற்காக? அந்த அடியானை காப்பாற்ற வேண்டும், அவனுடைய முயற்சிக்கு கை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த உதவியை செய்கிறான். முயற்சியே செய்யாமல் இருந்துவிட்டு இந்த சத்தியம் எனக்கு கிடைக்கவில்லை என்றோ, அல்லது மறுமையிலே நரகத்தே நுழைந்த பின்னர் அங்கலாய்ப்பதிலோ, அதே போன்று மரணத்தின் பின்னர் கபரிலே கேள்விகளுக்கு கேட்கப்படுகின்ற பொழுது திரு திருவென்று முழிப்பதிலோ அர்த்தம் கிடையாது. எனவே இந்த சத்தியத்திற்கான முயற்சி எங்களிடத்திலே இருக்க வேண்டும். எவர்களுக்கு இந்த இஸ்லாம் கிடைத்திருக்கிறதோ, எவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறானோ, அவர்களும் தொடர்ந்தும் அந்த வழியிலே பாடுபட வேண்டும். எங்களுக்கு சத்தியம் கிடைத்து விட்டது, நாங்கள் பய செய்துவிட்டோம், இந்த இஸ்லாத்திலே நாங்கள் நுழைந்து விட்டோம், இப்போது எங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முடிந்து விட்டது, நாங்கள் வேண்டியதை செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் எங்களிலே யாருக்கும் வரக்கூடாது. இந்த சத்தியத்திலே நுழைந்ததன் பின்னர் நாங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே முயற்சி செய்கிறோம், பாடுபடுகிறோம், அதற்காக வேண்டி போராடுகிறோம், இதையெல்லாம் அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே சோதிப்பான், எங்களை அவதானிப்பான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், அம் ஹசிபத்தும், மனிதர்களே அல்லது முஸ்லீம்களே, நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா, அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலமஸ் ஸாபிரீன், உங்களிலே யார் இந்த மார்க்கத்திற்காக இந்த சத்தியத்திற்காக அனுதினமும் போராடுகிறார்கள், அதே போன்று பாடுபடுகிறார்கள் என்பதை பரீட்சிக்காமல், அதனை பார்க்காமல், உங்களையெல்லாம் அல்லாஹு தஆலா சுவனத்திலே நுழைத்து விடுவான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். எனவே இந்த சத்தியத்திலே நுழைந்ததன் பிறகு குடும்பங்களினால் சோதனை வரும், உலக விஷயங்களினால் சோதனை வரும், விவசாயங்களிலே நஷ்டம் ஏற்படுவதனால் சோதனை வரும், அதே போன்று இன்ன பிற மக்களினால் சோதனை வரும். இந்த எல்லா சோதனையான சந்தர்ப்பங்களிலும் தீனை கைவிடாது அதற்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள் தான் உண்மையான அந்த சுவனத்திற்குரிய சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். இதை அல்லாஹ் பரீட்சிப்பான். ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹு தஆலா இதனை பார்ப்பான். சோரம் போகிறாரா, கோழைத்தனமாக வீழ்ந்து விடுகிறாரா, சத்தியத்தை இதன் இந்த சோதனையிலே தாக்கு பிடிக்க முடியாமல் தூக்கி எறிந்து விடுகிறாரா, அல்லது உறுதியாக உறுதியாக இருக்கிறாரா என்பதை அல்லாஹு தஆலா பார்ப்பான். இதற்காக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விதமான சோதனைகளை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தருவார். ஒருவருக்கு தன்னுடைய பிள்ளைகளை மனம் முடித்து கொடுக்க முடியாத அளவுக்கு சோதனை வரும். அவர் என்ன செய்வார்? உடனே சரியான உறுதியானவராக இருந்தால் என்னுடைய பிள்ளை நரக வழிக்கு செல்லாமல் சுவன வழியிலே இருந்து கொண்டு அவள் திருமணம் முடிக்காமல் மௌத்தாகினாலும் அது பிரச்சனையே இல்லை, நான் என்னுடைய பிள்ளையை நரக வழிக்கு அனுப்பிவிடக் கூடாது, நரக வழியிலே நான் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அவருடைய முயற்சி இருக்கும். ஆனால் இதிலே சோரம் போகக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்? எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கிறது, அவர்களுக்கு திருமண வாழ்க்கை இல்லை, ஜமாஅத்திலே அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்க முடியவில்லை, எனவே வெளியே சென்று என்னுடைய பிள்ளைகளை முடித்துக் கொடுப்போம் என்று அவர்களுடைய சிந்தனை காணப்படும். அதே போன்று ஒவ்வொரு விதமான சோதனைகள், குடும்பங்களினால் சோதனைகள் வரும். இந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் உண்மையான விசுவாசிகள் உறுதியாக இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தின் 16வது வசனத்திலே சொல்கிறார், அம் ஹசிபத்தும், முஸ்லிம்களே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, நீங்கள் விட்டுவிடப்படுவீர்கள் என்று, வலம்மா யாலமில்லாஹு அல்லதீன ஜாஹதூ மின்கும், உங்களிலே யார் இந்த சத்திய விஷயத்திலே போராடுகிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா பார்க்காமல் வெறுமனே நீங்கள் விட்டுவிடப்படுவீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே மேற்கண்ட இந்த இரண்டு வசனங்களின் நூலாகவும் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த மார்க்கத்திற்காக நாங்கள் போராட வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நான் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி போராடி இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய வழியிலே நான் முயற்சி செய்திருக்கிறேன் என்று நிரூபித்து காட்டக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இந்த போராட்டங்கள் காணப்பட வேண்டும். ஆனால் ஆரம்பத்திலே நாங்கள் போராடுகிறோம், ஆரம்பத்திலே நாங்கள் இந்த சத்தியத்திலே உறுதியாக இருக்கிறோம். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல எங்களுடைய போராட்டங்கள் வலுவிழக்கிறது, எங்களுடைய கால்கள் தளர்வடைகிறது. இந்த சத்தியத்திலே உறுதியாக எங்களுடைய கால்களை பதிக்க முடியவில்லை. சில நேரத்திலே இங்கு ஒரு காலும் அங்கு ஒரு காலும் பதிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. சில நேரங்களிலே ஓரத்திலே இருந்து கொண்டு இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரு சோதனை ஏற்பட்டுவிட்டால் உடனே அங்கால் பாய்ந்து விடுவார். எனவே இவ்வாறான உறுதியற்ற ஒரு நிலை எங்களுக்கு வந்துவிடக்கூடாது. இந்த மார்க்கத்திலே உறுதியாக நாங்கள் இருப்பதோடு அதற்காக பாடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா உண்மையான விசுவாசிகளுக்கு உண்மையான முயற்சி எப்படி இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக சொல்லக்கூடிய அல் குர்ஆனிய வசனத்தை பாருங்கள். அந்த அல் குர்ஆனிலே, யா ஐயுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சீக்கும் மின் அஸாபின் அலீம், துன்புறுத்தக்கூடிய கடுமையான வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு காட்டித்தரவா என்று அல்லாஹு தஆலா விசுவாசிகளை அழைத்து கேட்கிறார். உலகத்திலே பல்வேறு விதமான வியாபாரங்கள் காணப்படுகின்றன, அந்த வியாபாரங்கள் ஒன்றும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கால். வேண்டுமென்றால் உலகத்திலே ஒருவர் கோடீஸ்வரராக மாறலாம், அந்த கோடீஸ்வரராக மாறியதன் பிறகு அந்த பணத்தை கொடுத்து நரகத்திலிருந்து விடுதலையாக முடியுமா என்று கேட்டால், அல்லது சுவனத்தை விலைக்கு வாங்க முடியுமா என்று கேட்டால் வாங்கவே முடியாது. ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு வியாபாரத்தை காட்டி கேட்கிறான், ஒரு வியாபாரம் இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு காட்டி தருகிறேன், அதனை நீங்கள் செய்தால், அந்த வணிகத்திலே நீங்கள் ஈடுபட்டால் உங்களை துன்புறுத்தக்கூடிய நரக வேதனையிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம். அது என்ன வியாபாரம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றால், துஃமினூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விசுவாசிக்க வேண்டும், வரசூலிஹி அவனுடைய தூதரை விசுவாசிக்க வேண்டும், வெறுமனே அல்லாஹை விசுவாசிக்கிறோம், அவனுடைய தூதரை விசுவாசிக்கிறோம் என்று வாயளவிலே சொல்லிவிட்டு, இந்த பிரிவுகள் சொல்லுவது போன்று வாயளவிலே அதனை சொல்லிவிட்டு செயலிலே அதனை காட்டாமல் இருப்பதில்லை. அல்லாஹை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, எந்த தூதரை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, அந்த பாதையிலே நீங்கள் போராடக்கூடியவர்களாக, அதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எதனை கொடுத்து போராட வேண்டும்? தி அம்வாலிக்கும் வான் புசிக்கும், உங்களுடைய சொத்துக்களையும் கொடுக்க வேண்டும். வான் புசிக்கும், சந்தர்ப்பம் வந்தால் உங்களுடைய உயிர்களையும் கொடுக்க வேண்டும். உங்களுடைய உயிர்களும் இந்த சத்தியத்திலிருந்து உங்களை தடுக்கக்கூடிய ஒரு தடையாக அமைந்துவிடக் கூடாது. அதேபோன்று உங்களுடைய சொத்துக்களும் இந்த சத்தியத்திலிருந்து திசை திருப்பக்கூடிய ஒரு தடையாக உங்களுக்கு மாறிவிடக் கூடாது. இவைகளை கொடுத்து இதனை தியாகம் செய்து நீங்கள் அல்லாஹுடைய பாதையிலே போராட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஜாலிக்கும் கைருல் லக்கும் இன் குந்தும் தாலமூன். உண்மையிலேயே நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால், சரியான ஒரு அறிவு உங்களுக்கு இருக்குமாக இருந்தால், இதுதான் சிறந்த வியாபாரம், இதுதான் சரியான ஒரு வியாபாரம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, வெற்றி என்ன? ஜுனூபக்கும், அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார், இது ஒரு வெற்றி. வயதுகளுக்கும் ஜன்னாத்தின் தஜிரீவின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் கீழால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவன பதிகளிலே அல்லாஹு தஆலா உங்களை நுழைவிப்பார். அதே போன்று இன்னும் மனமான நல்ல சுத்தமான வீடுகளை அந்த சுவனத்திலே அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான். அதில் என்ற சுவனத்திலே இவைகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த வெற்றி இருக்கிறதே, இந்த லாபம் இருக்கிறதே, இதுதான் மகத்தான வெற்றி, மகத்தான ஒரு இலாபம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது மட்டுமல்ல, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, அல்லாஹை விசுவாசிப்பதன் மூலமாக, அவனுடைய தூதரை விசுவாசிப்பதன் மூலமாக, அவனுடைய பாதையிலே போராடுவதன் மூலமாக, பல்வேறு விதமான இன்னல்களையும் துன்பங்களையும் இந்த உலகத்திலே நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலா இன்னொரு ஏற்பாடையும் உங்களுக்கு செய்திருக்கிறான். என்னவென்றால், வஉஹ்ரா துஹிப்பூனஹா, இன்னும் ஒரு ஏற்பாடு, அதை நீங்கள் விரும்பக்கூடிய ஏற்பாடு, நஸ்ருன் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். சரியாக இருந்தால், உறுதியாக இருந்தால், இந்த சத்தியத்திற்காக எதனையும் விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மை உங்களிடத்திலே இருந்தால், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். வஃபத்துஹும் கரீம், அதே போன்று நெருக்கமான ஒரு வெற்றியும் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு, வபஷிரில் மூமினீன், இத்தகைய உண்மையான சிறந்த உறுதியான வியாபாரம் செய்யக்கூடிய இந்த விசுவாசிகளுக்கு, நபியே இந்த கொடுப்பனவுகள் எல்லாம் இருக்கிறது என்று நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்து சஃப் என்ற அத்தியாயத்தின் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனங்கள் வரைக்கும் சொல்கிறேன். எனவே இதுதான் சகோதரர்களே வியாபாரம். இந்த வியாபாரத்தை செய்வதற்காகத்தான் நாங்கள் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த வியாபாரத்திலே வெற்றி பெறுவதற்காகத்தான், இந்த வியாபாரத்திலே கொடிகட்டி பறப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோமே ஒழிய, இந்த உலகத்தினுடைய அற்ப சொற்ப லாபங்களுக்காக, அதனை அனுபவிப்பதற்காக, அதனை தேடுவதற்காக, அதனை சேகரித்து வைப்பதற்காக நாங்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. உண்மையாக அனுப்பப்பட்ட நோக்கம், இந்த வியாபாரத்தை நாங்கள் செய்ய வேண்டும், என்னுடைய பலாபலன்களை மறுமை நாளிலே நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அத்துன்யா மஸ்ராத்துல் மூமின், நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, அது ஒரு மூமினுடைய விவசாயம் செய்யக்கூடிய ஒரு இடம். இதற்காக வேண்டி அவன் பாடுபட வேண்டும். ஒரு விவசாயி இந்த விவசாயம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே எப்படி அதனை கண்காணிக்க வேண்டுமோ, எப்படி அந்த விவசாயம் நல்ல முறையிலே மேம்பட வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபட வேண்டுமோ, அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு தளம் தான் இது. விவசாயம் செய்யக்கூடிய காலம் இந்த உலக வாழ்க்கை, அறுவடையை நினைக்கக்கூடாது. அந்த விவசாயத்தினுடைய அறுவடையை இந்த உலகத்திலே எதிர்பார்க்க கூடாது. அதனை அல்லாஹு தஆலா மறுமையிலே கொடுப்பான். அந்த அறுவடையை அவர்கள் மறுமையிலே கண்டுகொள்வார்கள். எனவே விவசாயம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடக்கூடிய, அதற்காக பாடுபடக்கூடிய, அல்லாஹை முழுமையாக விசுவாசிக்கக்கூடிய, அல்லாஹுக்கு முழுமையாக அடிபணியக்கூடிய ஒரு காலம்தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த காலத்தை வேறு விதத்திலே யாராவது பயன்படுத்தினால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள். உதாரணத்திற்கு, ஒருவர் இந்த நாட்டிலிருந்து, இலங்கையிலிருந்து ஒரு சில பொருளாதார கஷ்டங்களின் காரணமாக அவர் வெளிநாடு செல்கிறார். வெளிநாடு செல்வதனுடைய நோக்கம் என்ன? அங்கு சம்பாதிக்க வேண்டும், இதுதான் அவருடைய நோக்கம். இவர் வெளிநாடு சென்று இலங்கையை விட மிக கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டிலே உள்ள, அதாவது இன்பங்களை எல்லாம் அனுபவித்து விட்டு, அதிலே காணப்படக்கூடிய சொல்களை எல்லாம் அனுபவித்து விட்டு மீண்டும் அவருக்கு நாட்டுக்கு வந்தால் அவர் நாட்டிலே ஒன்றையும் காண முடியாது. மீண்டும் அவர் வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். ஆனால் ஒருவர் சரியாக புத்தியாக நடந்து, நான் போவது உழைப்பதற்காக, எனவே இதிலே எந்த அளவு என்னால் முயற்சி செய்து பணத்தை சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவு நான் முயற்சி செய்து பணத்தை சம்பாதித்தால் நாட்டுக்கு வந்தால் அவர்கள் சந்தோஷமான வாழ்க்கையை நடத்தலாம். அதே போன்றுதான் சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் நாங்கள் மறுமைக்காக உழைப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம். மறுமைக்குரிய அந்த வாழ்க்கையை தேடுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம். எனவே வந்து இருந்து கொண்டு இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய அற்ப இன்பங்களை கண்டு ஏமாந்து விடக்கூடாது. வலா யகுர்வன்னக்கும் உல் ஹயாத்து துன்யா வலா யகுர்வன்னக்கும் பில்லாஹில் கரூர். உங்களை இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றி விடக்கூடாது. அதே போன்று ஏமாற்றக்கூடிய எந்த ஒன்றும் உங்களை ஏமாற்றிவிடக் கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போன்று நான் சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையினுடைய அடிப்படை நோக்கம் மறுமைக்காக சம்பாதிப்பது. ஆனால் நாங்கள் வந்து இருந்து கொண்டு இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய சொற்ப இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒரு எண்ணமும் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எங்களால் மறுமையிலே சரியான ஒரு அறுவடை செய்ய முடியாது. சரியான எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை எங்களால் அடைய முடியாது. எனவே இந்த வெற்றிக்காக, இந்த சரியான ஒரு அறுவடைக்காக வேண்டி பாடுபடக்கூடிய ஒரு களம்தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை அதற்காக நாங்கள் பயன்படுத்த வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும், இந்த சத்தியத்தை சரியான முறையிலே அதற்காக வேண்டி பின்பற்ற வேண்டும். இதிலே சில விஷயங்கள் எங்களுக்கு வெறுப்பான விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்களை நாங்கள் சகித்து ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே பொறுமையாக பயணிக்க வேண்டிய ஒரு கடமையும் கடப்பாடும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எப்படி விசுவாசிகளுக்கு உதாரணமாக அல்லாஹு தஆலா ஃபிரௌனுடைய மனைவியை காட்டினானோ, அதே போன்று காபிர்களுக்கு உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியையும் அல்லாஹு தஆலா காட்டினானோ, அதே போன்று இந்த விசுவாசிகளுக்கு உதாரணமாக இன்னும் ஒரு பெண்மணியையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அஹமத் என்ற கிரந்தத்திலே 2821வது இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லம்மா கானத் லைலத்துல் லதீ உஸ்ரிய பீ ஃபீஹா, எந்த இரவிலே என்னை மிஅராஜ் கொண்டு செல்லப்பட்டதோ அந்த இரவிலே, அதத் அலைய ராயிஹத்துன் தய்யிபத்துன், நான் பயணிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு மனம் வீசியது, விசேஷமான ஒரு நல்ல ஒரு மனம் வீசியது. ஃபகுல்து, நான் சொன்னேன், யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே, மா ஹாதிஹி ராயிஹா, இது என்ன ஒரு நல்ல ஒரு மனம் வீசுகிறது, என்ன வாசம் என்று நான் கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாதிஹி ராயிஹத்து மாஷிதத் இப்னு ஃபிரௌன் வஅவ்லாதிஹா, இது யாருடைய மனம் என்று சொன்னால், ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தான், அந்த பெண்மணியுடையதும் அவளுடைய பிள்ளைகளுடைய ஒரு மனம்தான் இது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் சொன்னார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், வமா ஷானுஹா, அந்த ஃபிரௌனுடைய மகளின் தலைவாரக்கூடிய அந்த பெண்மனுடைய விடயம் என்ன, ஏன் அவளுடைய கபர் இந்தளவு மனமாக இருக்கிறது என்று கேட்டபொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பவத்தை சொன்னார்கள். என்னவென்றால், பைனாகிய தம்ஷித்து இபனத ஃபிரௌன், ஒரு முறை ஃபிரௌனுடைய மகளுக்கு இந்த பெண்மணி தலைவாரி கொண்டிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் அவளுடைய கைகளில் இருந்து சீப்பு நழுவி கீழே விழுந்துவிட்டது. கீழே விழுந்தவுடன் அவள் சொன்னால், பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று சொல்லி அந்த சீப்பை அவள் எடுக்க எடுத்தவுடன் அபி, அந்த நேரத்திலே ஃபிரௌனுடைய மகள் கேட்டால், என்னுடைய தந்தையுடைய பெயர் எங்கே? ஏனென்றால் ஃபிரௌன் அந்த நேரத்திலே சொல்லிக் கொண்டிருந்தான், அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய உயர்வான ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த ஒரு விடயம் ஃபிரௌனுடைய மகளையும் ஆழமாக பதிந்திருந்த அவள் நினைத்துக் கொண்டிருந்தால், இந்த உலகத்திற்கே அரசன், இந்த உலகத்தினுடைய ரப்பு என்னுடைய தந்தை தான், எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் என்னுடைய தந்தையினுடைய பெயரை சொல்லித்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவளுக்கு இருந்தது. எனவே அவள் கேட்டாள் பிஸ்மில்லா என்று சொன்னவுடன், என்னுடைய தந்தையினுடைய பெயர் எங்கே என்று அந்த தலைவாரக்கூடிய பெண்ணை பார்த்து அவள் கேட்டாள். அதற்கு அவள் சொன்னார், லா, உன்னுடைய தந்தை ரப்பு கிடையாது, அவன் ரப்பு கிடையாது, வலாக்கின் ரப்பி வரப்பு அபீக அல்லாஹ், என்னுடைய ரப்பும் உன்னுடைய தந்தையினுடைய ரப்பும் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் அல்லாஹ் என்று அந்த பெண்மணி சொன்னாள். உடனே ஃபிரௌனுடைய மகள் சொன்னார், இந்த விடயத்தை நான் என்னுடைய தந்தைக்கு போய் சொல்லுவேன், போய் சொன்னால் உன்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை பார் என்று அவள் சொன்னார். ஆனால் அந்த பெண்மணி சொன்னால், நீ தாராளமாக சொல்லலாம், ஆனால் நாங்களாக இருந்திருந்தால் சொல்லிவிடாதே, அதற்காக போராடக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, நீ மறைத்து விடு என்ற அந்த பெண்ணுடைய வாயை மூடியிருப்போம். ஆனால் அந்த பெண்மணி என்ன சொன்னால் என்றால், பரவாயில்லை, உன்னுடைய தந்தையிடத்திலே போய் சொல். உடனே அந்த மகள் ஃபிரௌனுடைய மகள் தன்னுடைய தந்தையிடத்திலே நடந்த விவரங்கள் எல்லாவற்றையும் சொல்கிறான். ஃபிரௌன் அழைக்கிறான். ஃபிரௌனை பொறுத்தவரையில் மிக கொடுங்கோல் அரசன் அவன், அராஜகம் புரிந்து கொண்டிருந்த அரசன் அவன், பனு இஸ்ரவேலர்களுடைய சிறு பிள்ளைகளை கதற கதற கொலை செய்தவன் அவன், ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை தன்னுடைய அரசாட்சிக்கு எதிராக அவர்கள் வந்துவிடுவார்கள் என்பதற்காக அவர்களுக்கு சிறிய வயதிலேயே அவர்களை அறுத்து கொலை செய்த கொடுங்கோலன் அவன், அவனுக்கு அந்த செய்தி போகிறது. எனவே ஃபிரௌன் அழைக்கிறான், அழைத்த அந்த பெண்ணிடத்திலே விஷயத்தை கேட்கிறான். அந்த பெண் ஃபிரௌனுக்கு முன்னாலும் துணிந்து சொல்கிறாள். எப்படி சொல்கிறாள் என்றால், ரப்பி வரப்பு கல்லா, நீ எனது ரப்பு கிடையாது, நான் உன்னை எனது ரப்பாக ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன், எனது ரப்பும் உனது ரப்பும் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் அல்லாஹ் என்ற ஒரு குரலை ஃபிரௌனுக்கு முன்னாலும் அவள் கொடுக்கிறாள். ஃபிரௌன் தெரியும் என்ன விபரீதம் நடக்கும் என்பதும் அந்த பெண்மணிக்கு தெரியும். ஃபிரௌன் சொல்கிறான், பெரிய ஒரு நெருப்பை மூட்டுங்கள், அதிலே ஒரு பெரிய ஒரு தாச்சியை வையுங்கள், அதிலே நீரை ஊற்றி அந்த நீரை கொதிக்க வையுங்கள், அந்த நீரிலே இவளையும் இவளுடைய பிள்ளைகளையும் தூக்கி போடுங்கள் என்று ஃபிரௌன் கட்டளையிடுகிறான். அந்த நேரத்தில் கூட அந்த பெண்மணி அந்த கொள்கையை விரும்பி இருந்தால் அவள் வாபஸ் வாங்கி இருக்கலாம், இல்லை இல்லை என்று சமாளித்திருக்கலாம். ஆனால் அந்த பெண்மணி சமாளிக்கவில்லை, உறுதியாக இருந்தார்கள், இந்த சத்தியத்திற்காக எத்தகைய சவால் வந்தாலும் அதனை முகங்கெடுப்பதற்கு தயாராக அந்த பெண்மணி இருந்தார். உடனே அவள் ஒரே ஒரு கோரிக்கையை தான் ஃபிரவுனிடத்திலே முன்வைத்தார். என்ன கோரிக்கை என்றால், என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய பிள்ளைகளுடைய எலும்புகளையும் என்னுடைய எலும்புகளையும் ஒன்றாக வைத்து ஒரு மண்ணறையிலே நீ அடக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. அதனை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அது என்ன கோரிக்கை அவர்களை பொறுத்தவரை? எனவே அந்த பெண்மணி அந்த நெருப்பு குண்டத்துக்கு அருகாமையிலே கொண்டு வரப்பட்டு, அவளுடைய எல்லா பிள்ளைகளும் கொண்டு வரப்பட்டு, முதலிலே அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுக்காமல் ஃபிரவுன் என்ன செய்கிறான் என்றால், அந்த பெண்ணுடைய பிள்ளைகளை தூக்கி தூக்கி அந்த நெருப்பிலே போடுகிறான், அந்த கொதிக்கக்கூடிய நீரிலே போடுகிறான். இப்படி ஒவ்வொரு பிள்ளையாக அந்த தாய்க்கு முன்னால் அந்த நெருப்பிலே கஷ்டப்படுகிறார்கள். அப்படியே அவர்கள் இறந்து விடுகிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். அந்த தாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய சவால், எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கொடூரம் என்பதை யோசித்து பாருங்கள். இது மட்டுமல்ல, இந்த பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்துவிட்டு ஃபிரவுனுடைய படை வருகிறது. இந்த பெண்ணுடைய கையிலே இருக்கக்கூடிய பால் குடிக்கக்கூடிய அந்த குழந்தையை நோக்கி அந்த படை வருகிறது. அந்த படை வந்ததும் அந்த இடத்திலே அந்த பெண்ணுக்கு ஒரு படுமாற்றம் ஏற்படுகிறது. அந்த பிள்ளையினுடைய முகத்தை பார்க்கிறாள். பால் கொடுக்கக்கூடிய அந்த பிள்ளை, அந்த ஒரு பச்சிலம் குழந்தையினுடைய முகத்தை பார்க்கிறாள். கொஞ்சம் அந்த பிள்ளைக்காக வேண்டி கயங்குவது போன்ற அவளுடைய சிந்தனை இருக்கிறது. உடனே அந்த பிள்ளை பேசுகிறது. பச்சிலம் குழந்தை, மழலை குழந்தை, அது பேசுகிறது. பேச முடியாத அந்த சிறு குழந்தை பேசுகிறது. தாயே, நீ பயப்படாதே, நீ யோசிக்காதே. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய தண்டனை இருக்கிறதே, அது மறுமையினுடைய தண்டனையை வைத்து பார்க்கின்ற பொழுது மிக மிக சிறிய ஒரு தண்டனை, நீ யோசிக்காது என்று அந்த குழந்தை அந்த தாய்க்கு ஆறுதல் சொல்லுகிறது. அந்த குழந்தையும் எடுத்துக்கொண்டு அந்த தாய் நெருப்பிலே தூக்கி எறியப்படுகிறார். இதைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய கபர்தான் இது, அதிலிருந்துதான் உங்களுக்கு இந்த நறுமணம் வீசிக்கொண்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். இதை நான் எதற்கு கொண்டு வருகிறேன் என்றால், நாங்கள் இந்த உலகத்தை பெரிதாக நினைக்கிறோம். உலகத்திலே ஏற்படக்கூடிய சவால்களையும் அதிலே உள்ள தண்டனைகளையும் பெரிதாக எடுத்துக்கொண்டு மறுமையினுடைய தண்டனையை பற்றி யோசிக்காமல், கபருடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் அற்ப சொற்ப விஷயங்களுக்காக மார்க்கத்தை விட்டுவிடுகிறோம். இந்த ஒரு நிலைமை எங்களுக்கு வந்துவிடக்கூடாது. இந்த மார்க்கத்திற்காக போராட வேண்டிய, அதற்காக பாடுபட வேண்டிய, இந்த உயிர் போனாலும் இந்த மார்க்கத்தை விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய சத்திய தீனிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு எங்கள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். தனியே ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளைகளோடு அந்த ஒரு தண்டனையை அனுபவிக்கிறாள் என்றால் அவளுடைய நோக்கம் என்ன? அவளுடைய அந்த தண்டனை அவளுடைய அந்த மார்க்கத்திலிருந்து திசை திருப்பியதா? ஒருபோதும் இல்லை. அவள் அந்த சவாலை முகங்கொடுத்தால் அவள் இன்றும் மனம் வீசக்கூடிய அந்த சுவனபதியினுடைய வாழ்க்கையை அவள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். எனவே இந்த ஒரு முயற்சி எங்களிடத்திலே வேண்டும். வெறுமனே இந்த மார்க்கம் என்பது இலகுவான ஒரு விடயமல்ல, சுவனத்தை அடைவதற்கான ஒரு போட்டி, அதற்கான ஒரு முயற்சி. சாதாரண ஒரு சுவனம் என்பதை இந்த உலகத்தையும் உலகத்தை போன்று பத்து மடங்கும் பெரியது, ஆக கீழ்த்தரமான கீழ் அந்தஸ்திலே இருக்கக்கூடிய சுவர்க்கம், அதைவிட மேலான சுவர்க்கங்கள், அதைவிட பல மடங்கு அதிலே பல வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த சுவனத்திற்காக நாங்கள் போராடுகின்றோம் என்றால் எப்படி நாங்கள் போராட வேண்டும்? என்ன முயற்சி எங்களிடத்தில் இருக்கிறது? அதற்காக என்ன தியாகம் செய்கிறோம்? அதற்காக வேண்டி எங்கே நாங்கள் பொறுமை காக்கிறோம்? ஒரு பொறுமையும் எங்களிடத்திலே கிடையாது. எனவே இதற்கான ஒரு சிந்தனை எங்களிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தீன் என்று ஒன்று வந்துவிட்டால், சத்தியம் என்று வந்துவிட்டால், அதிலே உறுதியாக எந்த ஒரு தடை வந்தாலும் அந்த தடையை மேம்படுத்திக் கொண்டு அதற்காக போராட வேண்டும். அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக அதற்காக உதவி செய்வான். உதவி கிடைக்காவிட்டாலும் அதற்கான வெகுமதியை அல்லாஹுத்தாலா மறுமையிலே தயார் செய்து வைத்திருக்கிறான் என்ற அளப்பெரிய நம்பிக்கை ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் இருக்க வேண்டும். இந்த முயற்சி செய்வதால், அல்லாஹ்வுடைய தீனுக்காக பாடுபடுவதால், அல்லது இந்த மார்க்கத்திலே இருந்து பல அமல்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்வதால், ஒரு மனிதன் ஏதோ அல்லாஹுக்கு ஏதும் செய்வதாக நினைத்துவிடக்கூடாது, அல்லாஹுக்கு அதற்கு ஏதாவது தேவை இருக்கிறது என்று நினைத்துவிடக் கூடாது. அவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அது அவர்களுக்குரியதுதான். அதை அல்லாஹுத்தால அல் குரானின் சூரத்தில் அன்கபூத் என்ற அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே சொல்கிறான், வமன் ஜாஹத ஃபஇன்னமா யுஜாஹிது லினஃப்ஸி, எவர்கள் இந்த மார்க்கத்திலே சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹுடைய கட்டுப்பாட்டிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறார்களோ பாடுபடுகின்றார்களோ, அவர்கள் யாருக்காக பாடுபடுகிறார்கள் என்றால், நினைச்சி அவர்கள் தங்களுக்காகத்தான் முயற்சி செய்து கொள்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா உலகத்திலே உள்ள யாரிடத்திலும் எந்த தேவையும் மற்றவனவர். இந்த உலகத்திலே உள்ள எல்லோரும் முயற்சி செய்து எல்லோரும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டாலும் அல்லாஹுடைய ஆட்சியிலிருந்து ஒரு சிறிதளவும் கூட போவதும் இல்லை. அதே நேரத்தில் இந்த உலகத்திலே உள்ள எல்லோரும் முயற்சி செய்து அல்லாஹுவை நிராகரித்தாலும், அல்லாஹுக்கு எதிராக செயல்பட்டாலும் அல்லாஹுடைய ஆட்சியிலிருந்து ஒரு சிறிதளவும் குறையப்போவதும் இல்லை. அப்போ எங்களுடைய முயற்சி என்றால், அவர் தனக்குத்தானே முயற்சி செய்து கொள்கிறார். இந்த முயற்சியின் மூலமாக அவர் தன்னை நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்கிறார். அதே போன்று இந்த முயற்சியின் காரணமாக தன்னை ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கையில் அவர் கொண்டு செல்கிறார். இதுதான் அந்த முயற்சியை ஒழிய வேறு எந்த ஒரு இந்த முயற்சியால் பிரயோஜனம் கிடையாது. எங்களுடைய முயற்சி இருக்கிறது, அது நாங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய முயற்சி. எனவே இந்த மார்க்கத்திற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள், அதற்காக பாடுபடுங்கள். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டின் உலகத்தை நிரூபிப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். யார் யாரெல்லாம் இதற்கு எதிராக வருகின்றார்களோ அவர்களுடைய தடைகளை இல்லாமலாக்குங்கள். அந்த தடைகளையும் தாண்டி அல்லாஹுக்கு நீங்கள் அடிபணியுங்கள். இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு முயற்சி. இதற்கு எதிரான சக்திகள் தான் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று உலக வாழ்க்கை, உலக இன்பங்கள் அதற்கு எதிரான சக்திகள். அதே போன்று ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டு வந்தான். ஷைத்தான் ஆதமுடைய பிள்ளைகளை அனைவரையும் நான் வழிகெடுப்பேன் என்று சவால் விட்டு வந்திருக்கிறான். அந்த சவாலுக்காக வேண்டி 24 மணித்தியாலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் அந்த ஷைத்தான். அந்த ஷைத்தானுடைய வழிகளிலே நீங்கள் சென்று விடாதீர்கள். உங்களுடைய மனோ இச்சை சொல்லுகின்ற வழிகளிலே நீங்கள் போய்விடாதீர்கள். உங்களுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்துங்கள். அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற வழிகளிலே உங்களுடைய மன இச்சையை திசை திருப்புங்கள். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த வழியிலே உங்களுடைய மனோ இச்சையை கொண்டு வாருங்கள். அப்படி நீங்கள் கொண்டு வந்தால், அதிலே நீங்கள் உறுதியாக இருந்தால், இறுதி வரைக்கும் அதிலே சரியாக இருந்தால், நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களால் அடைய முடியும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போராட்டங்களிலேயே மிகவும் சிறந்த போராட்டம் என்ன என்பதை சொன்னார்கள். அதை சொல்லி என்னுடைய இந்த உரையை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகத்திலே ஒவ்வொரு நபிமார்களும் இந்த சத்தியத்திற்காக போராடி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அருமை தோழர்கள் இந்த சத்தியத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். அதே போன்று எங்களுக்கும் இந்த போராட்டம் ஏற்படும். அதைவிட மிக முக்கியமான ஒரு போராட்டம் எங்களிலேயே இருக்கிறது. அல்லாஹு தஆலா இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரையில் உலகத்தை திறந்து தந்திருக்கிறார். எல்லா இன்பங்களும் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஒருவர் நாடிய இன்பத்தை அவர் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் எல்லா வழிகளும் திறந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எங்களுடைய மனோ இச்சைக்கு எதிராக ஜிஹாது செய்ய வேண்டிய, அதற்கு எதிராக போராட வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அகமது என்ற கிரந்தத்தில் 23,951 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஜாஹித், உண்மையான போராளி யார் என்றால், உண்மையாக இந்த சத்தியத்திற்காக பாடுபடக்கூடியவர் யார் என்றால், மன் ஜாஹத நஃப்ஸஹு லில்லாஹ், யார் அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய கட்டுப்பாட்டிற்காக வேண்டி தன்னுடைய ஆத்மாவோடு போராடுகிறாரோ, அவர்தான் மிகச்சிறந்த ஒரு போராளி என்ற ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு முன்னால் உள்ள நபிமார்களும் எப்படி மார்க்கத்திற்காக சிரமப்பட்டார்களோ கஷ்டப்பட்டார்களோ, அந்த அளவு கஷ்டம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ் சிந்திக்க வேண்டும். அதே போன்ற அருமை தோழர்கள் இந்த மார்க்கத்திற்காக எந்த அளவு பாடுபட்டார்களோ, போராடினார்களோ, அந்த அளவு கஷ்டங்கள் எங்களுக்கு இன்று கொடுக்கப்படவில்லை. இன்று எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஒரே ஒரு விஷயம்தான். அந்த விஷயம்தான் தீமைகளுக்கு எதிராக, அனாச்சாரங்களுக்கு எதிராக, வழிகேடுகளுக்கு எதிராக, மனோ இச்சைகளுக்கு எதிராக எங்களுடைய ஆத்மாவோடு போராட வேண்டிய ஒரு பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இந்த ஆத்மாவோடு யார் போராடி அதில் சரியான வெற்றியை எவர்கள் அடைகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த நேர்வழி கிடைக்கும். யார் இறுதி வரைக்கும் இந்த ஆத்மாவோடு போராடி அதில் வெற்றியோடு இருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த சத்தியத்திலும் உறுதியாக இருப்பார்கள். போராடி இடையிலே புறமுது காட்டி ஓடுவது போராட்டம் அல்ல, அதிலே இறுதி வரைக்கும் மரணம் வரைக்கும் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹுக்கு அடிபணிய வேண்டும், அல்லாஹுடைய மார்க்கை இந்த உலகத்திலே மேலோங்குவதற்காக பாடுபட வேண்டும், ஷைத்தானுடைய வழிகள் மூடப்பட வேண்டும், அனாச்சாரங்கள் ஒழிக்கப்பட வேண்டும், போதை வஸ்து பாவனைகள் முழுவதும் நிறுத்தப்பட வேண்டும். இந்த உலகத்திலே என்ன என்ன விடயங்கள் இந்த மனிதர்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. மனிதர்களுடைய பொருளாதாரங்களையும் அவர்களுடைய உடல்களையும் சீரழித்துக் கொண்டிருக்கிறதோ, அந்த ஒவ்வொன்றும் ஒழிக்கப்பட வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும். எங்களுடைய உள்ளங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இதுதான் மகத்தான வெற்றி. இந்த வெற்றியை அடைந்தவர்கள் தான் இந்த சத்தியத்திலே உறுதியாக இருப்பார்கள். அவர்கள் தான் இறுதி மூச்சு வரைக்கும் இந்த சத்தியத்திலே பயணிப்பார்கள். வேறு யாராலும் அதிலே பயணிக்க முடியாது என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா யார் யாருக்கு இந்த சத்தியம் கிடைக்காமல் இருக்கிறதோ அவர்களுக்கும் நல்ல விளக்கத்தை கொடுத்து இந்த சத்தியத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். அதே போன்று யார் யாரெல்லாம் இந்த சத்தியத்தை ஏற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய கால் பாதங்கள் சருகாமல் இந்த சத்தியத்திலே உறுதியாக இருந்து செயல்படுவதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு பாக்கியத்தை தர வேண்டும், உறுதியை தர வேண்டும். وأقول قولي هذا أستغفر الله لي ولكم سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفر